ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
திருப்புக்குழியூர் அவிநாசி தலத்தின் மகிமைகளை வடமொழியில் உள்ள காந்தபுராணத்தில் சிவமான்மிய காண்டத்தில் 60 அத்தியாயங்களுக்கு மேற்பட்ட பகுதி விரிவாக கூறுகின்றது. இதை தமிழில் 1021 செய்யுள் கொண்டதாக அவிநாசி தலபுராணம் என்ற பெயரில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இளையான் கவிராயர் என்பவர் இயற்றியுள்ளார். இதில் கடவுள் வாழ்த்து முதல் சுந்தரர் சேர்க்கும் ஈராக 13 சருக்கங்களை இருக்க காண்கின்றோம். முதலாவதாக உமாதேவியார் பூஜித்து வலபாகம் பெற்ற சருக்கம் அமையப்பெற்றுள்ளது. ஊழிக்காலத்தில் சிவபெருமான் சம்ஹார தாண்டவம் என்று சொல்லக்கூடிய பிரளய தாண்டவத்தை செய்து யாவும் அழிந்த பிறகு அம்மையாரை நோக்கி இனி நாம் அக்னி தாண்டவம் செய்ய இருக்கிறோம், நீ பிரணவ வடிவமாக தோன்றுவாய் என்று கூறி எங்கும் அக்னி பிழம்பாக தோன்றச் செய்து அதனை ஜலப்பிரளயத்தோடு தன்னுள்ளே சுவரச் செய்யவும் அந்த அக்னி தாண்டவத்தை யாரும் காண்பாரில்லாது தாமே மகிழ்ந்து ஆடியருளினார். பிறகு ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு காசியம்பதியில் விஸ்வநாதர் என்ற திருநாமத்தோடு சிவலிங்க திருமேனியாக காட்சியளித்தார். அங்கு உமாதேவியார் சிவபெருமானை பூஜித்து தங்களது சம்ஹார தாண்டவ காலத்தில் பிரிந்திருந்த அடியாள் சிறு நாட்கள் தவம் புரிய எண்ணியுள்ளேன், அதற்கேற்ற தலத்தை அருள் செய்தீர்களாக என்று வேண்டினாள். இறைவனும் அதற்கு மகிழ்ந்து நாம் சம்ஹார தாண்டவம் செய்யும் காலத்தில் திருமால் பிரம்மன் இந்திரன் 33 தேவர்கள் யாவரும் நம்மிடம் ஓடி வந்து புக்கு ஒளிந்ததாக இருக்கும் ஸ்தானம் தென் திசையில் உள்ள திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற தலமாகும், நீ அதனை அடைந்து தவம் செய்வாயாக என்று விடை கொடுத்து அனுப்பினார். இறைவியும் தென் திசையினை நோக்கி புறப்பட்டு திருப்புக்குழுவில் அவிநாசியின் கண் எழுந்தருளி காஞ்சி மாவடி போல திகழக்கூடிய ஒரு மாமரத்தின் கீழிருந்து சிவயோக நிஷ்டை செய்து தவம் செய்தலானால் காசி தலத்தின் மூலலிங்கத்திலிருந்து ஒரு வேர் முளைத்து தெற்கில் வெகு தூரம் வந்து அதன் கொழுந்தாக முளைத்தெழுந்தது. அதுவே அவிநாசி லிங்கமாகும். அவருடன் கங்காதேவியும் மூலத்தானத்தின் அருகில் கிணறு வடிவில் வந்து அமைந்தாள். காவலாக காலபேரவரும் வந்து அமர்ந்தார். உமாதேவியார் தவத்தை முடித்துவிட்டு சிவாகம் விதிப்படி அவிநாசி அப்பரை பூஜித்து வணங்கலாயினாள். அதற்கு மகிழ்ந்த பெருமான் எழுந்தருளி நீ எமது வலபாகத்தில் எழுந்தருள்வாயாக என்று அருள் செய்தார். அம்பிகையும் கருணாம்பிகையாக இறைவனுக்கு வலபாகத்தில் சன்னதி கொண்டு அருளினாள். இந்த மனக்காட்சியை திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் தரிசித்து வணங்கினர். முன்னொரு காலத்தில் திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலிமலைக்கு சென்று அங்கு உள்ள ஒரு சோலையில் தங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கிடையில் இறைவனுடைய அடிமுடியினை கண்டிருப்பதென்றோ நமக்கு பெருமையை கொடுக்கக்கூடியது என்று பேசத் தொடங்கி அந்த பேச்சே நம்மில் யார் உயர்ந்தவர் என்று கர்வப்படக்கூடிய எண்ணமாக முடிந்தது. முடியினை நான் காண்கின்றேன் என்று பிரம்மன் கூறினான். வெள்ளைப்பன்றி உருவம் கொண்டு திருமால் இறைவனது பாதங்களை நோக்கிச் சென்றார். பிரம்மன் அன்னவடிவு கொண்டு யோதி பிழம்பாக காட்சியளித்த பெருமானுடைய திருமுடியை காண வானில் மேல்மேலும் பறந்தும் களைத்தவராக திரும்பும்பொழுது பூலோகத்தில் வாமமுனிவர் என்ற ஒரு சிவபிராமணர் சிவலிங்கமூர்த்தியின் திருமுடியில் ஒரு தாழம்பூவை சார்த்து வழிபட்டார். அது நிர்மால்யமாக விழுந்து வருவது கண்டு அதனிடம் தன் வரலாற்றை கூறினார். அப்பொழுது அந்த தாழம்பூ பிரமனை நோக்கி, பிரையணி அண்ணலின் முடியினை கண்பது யாவருக்கும் ஆகாது எனவும் கூறியது. ஆனால் பிரமனோ கண்டதாக ஒரு பொய் உரைக்கும்படியாக தாழம்பூவை வேண்டிக் கொண்டான். அதற்கு தாழம்பூவும் சம்மதித்து திருமாலிடம் வந்தான். திருமால் யான் இறைவனுடைய திருவடியை கண்டினேன் என்று கூறினார். ஆனால் பிரமனோ நான் திருமுடியை கண்டதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்று கூறினார். அப்பொழுது அந்த ஜோதியிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு, நீ பொய் போன்றபடியால் உனக்கு பூலோகத்தில் கோயில் பூஜைகள் ஆகியன இல்லாமல் போக என்று தவித்துவிட்டு, இதற்கு உடனாக பொய் உரைத்த தாழம்பூவும் எனது பூஜைக்கு ஆகாமல் போக என்று சாபமிட்டார். சிவபெருமான் திருமாலை நோக்கி, காசிக்கு சமமான அவிநாசி என்ற தலத்தில் என்னை பூஜித்தால் இந்த குற்றம் நீங்கும் என்று அருள் செய்தார். பிறகு பிரம்மதேவனும் தான் பெற்ற சாபத்தை எண்ணி வருந்தியவனாக அவிநாசி தலத்தை வந்து அடைந்தான். அங்கு திருக்குளம் உண்டாக்கி பஞ்ச வில்வ மரத்தடியில் மேடையிட்டு அதன்கண் சிவபெருமானை சிவாகம் விதிப்படி 100 ஆண்டுகள் பூஜை செய்து வரலானான். என் பழைய பொறுத்தருள்வாயாக என்று இவனை இறைவனை மனதார வணங்கினான். அதற்கு மகிழ்ந்த இறைவன் பிரம்மனை நோக்கி, உன் சாபத்தை போக்கி உனக்கு மீண்டும் படைத்த தோழலை அளித்தோம். இத்தாழம்பு பாரிவிதேவியாருக்கு சூடிக்கொள்வதற்கு அமையும், அதுவே நமக்கும் மகிழ்வை தருவது என்று அருள் புரிந்தார். பிரம்மனும் அவிநாசியப்பரின் ஆலயத்திற்கு திருப்பணிகள் பல செய்து தனது பெயரால் பிரம்மோத்சவம் செய்தான். சித்திரை மாத மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ரிஷபக்குடியினை உயர்த்தி பூர நட்சத்திரத்தில் திருத்தேர் விழாவை நடத்தி சுவாதி நட்சத்திரத்தன்று சிங்க தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்து கொடியிறக்கினான். இவ்வாறாக 11 நாட்கள் விழாவினை விரிவாக செய்தான். இறைவனை பலவாறு துதித்த பிறகு, எம்பெருமானே, தேவரீர் மேலும் எக்காலத்தும் இத்தலத்தில் எழுந்து வெளியிருத்தல் வேண்டும் என்று வரம் வேண்டினான். இறைவனும் அவ்வாறே ஆக என்று அருளினார். பிறிதொரு காலத்தில் தேவேந்திரன் சொர்க்கபோகத்தில் ஆழ்ந்திருந்தபோது அவனது ஐராவதம் என்ற வெள்ளையானையும் மத மயக்கத்தால் மயங்கி பூலோகத்திற்கு வந்து மலைச்சாரல்கள் பலவற்றில் தெரியலாயிற்று. இவ்வாறு தனது யானை பூலோகத்தில் தெரிவதைக் கண்டு இதனை அறியாதிருந்த இந்திரனிடம் தேவர்கள் ஓடி வந்து அசுரர்கள் படையெடுத்து வருவதை முறையிட்டார்கள். அப்பொழுது ஐராவதம் எங்கே என்று கேட்கும்பொழுது, நெடுநாட்களாக அது இங்கு இல்லை என்று பதில் சொன்னார்கள். இந்திரன் மிகவும் கோபம் கொண்டு யானையினுடைய இருப்பிடத்தை உணர்ந்தான். அதில் கோபம் கொண்டு இந்த ஐராவதம் பூமியில் உள்ள காட்டு யானைகளோடு சஞ்சரித்து தன் பெருமையை கடும்படியாக அலைய கடவது என்று சாபமிட்டான். இதை ஒரு கந்தர்வன் மூலமாக ஐராவதம் அறிந்தது. அப்பொழுது சோர்வடைந்த அந்த ஐராவதத்தை நாரத முனிவர் கண்டார். இதனால் கவலை கொள்ளாதே, நேருவின் தெற்கில் எண்ணிறைந்த சிவஸ்தலங்கள் உள்ளன, அவற்றுள் முக்தி தரக்கூடிய தலமான அவிநாசியை அடைந்து நீ பூஜை செய்து சாபவிக்கும் பெறுவாயாக என்று எழுதினார். வெள்ளையானையும் நாரதரை வணங்கி திருப்புக்குழியூர் அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தது. நள்ளாற்றில் தனது 4 கொம்புகளாலும் குத்தி ஐராவது துறை என்ற ஒரு துறையை ஏற்படுத்தி அதில் ஸ்நானம் செய்து காசி கங்கை கணற்று நீரை துதுக்கியில் முகந்து கொண்டு போய் அவிநாசிநாதருக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தது. இவ்வாறு 12 ஆண்டுகள் புதித்து வரும்போது ஒரு நாள் மூலலிங்கத்திற்கு அருகில் ஈசான பாகத்தில் ஐராவது லிங்கம் என்ற ஒரு சிவலிங்கத்தையும் ஸ்தாபித்து பூஜித்து வந்தது. பெருமான் யானையுடைய பூஜைக்கு மகிழ்ந்து இந்திரனையும் இங்கு வரும்படியாக திருவுளம் கொண்டார். அப்போது இந்திரனும் இங்கு வந்து அவிநாசி அப்பரையும் அவரை வெள்ளையானை தொழுது நின்ற நிலையையும் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாக அதனை மனமோந்து ஏற்றுக்கொண்டான். அதை தன் மத்தகத்தை தன் கையால் தடவும் பொழுது அதன் சாபம் நீங்கி நின்றதையும் அறிந்தான். அப்பொழுது அந்த யானையை பார்த்து, உன்னால் அடியனுக்கு இந்த அவிநாசியப்பருடைய தரிசனம் கிடைத்தது என்று மனமகிழ்ந்து சொன்னான். பிறகு அவிநாசியப்பரையும் கருணாம்பிகையும் துதித்துவிட்டு தனது வெள்ளையானையோடு தேவலோகத்துக்கு ஏறிச் சென்றான் என்று புராணம் குறிப்பிடுகிறது. இலங்கையில் அசுரகுலத்தில் பிறந்த ஒரு தாடகி என்ற அரக்கி ஒரு வனத்தை அடைந்தாள். அங்கு பிரம்மனை நோக்கி கடுமையான தவங்கள் செயலுற்றாள். அப்பொழுது பிரம்மதேவன், நீ அவிநாசி தலத்தை அடைந்து தவம் செய்தலே முறையானது என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டான். அதன்படி தாடகியும் அவிநாசியை அடைந்து காசி கங்கையில் ஸ்நானம் செய்து அவிநாசியப்பருக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதித்து வந்தாள். அப்பொழுது அத்தாடகை, அடியனுக்கு ஒரு புத்திரன் வரும்படியாக அருள வேண்டும் என்று பணிந்தாள். பெருமானும் பலம் கொண்ட ஒரு புதல்வனை பெறுவாயாக என்று வேண்டினாள். அப்பொழுது பெருமானும், நீ கருவூர் ஆணிலை என்ற தலத்திற்கு சென்று சிறிது காலம் வசித்திருப்பாயாக என்று சொன்னார். அவளும் அவிநாசிக்கு கீழ் பக்கத்தில் உள்ள திருமுருகன் பூண்டி முருகநாதரை பணிந்துவிட்டு கரூர் ஆணிலை ஆலயத்தை அடைந்து பசுபதீஸ்வரரை வழிபட்டு வரும் நாளில் அவளுக்கு மாரீசன் என்ற ஒரு ஆண்மகு பிறந்தது. அவளும் அதனால் மிகவும் மகிழ்ந்து இறைவனை பலவாறு துதித்துவிட்டு தனது இருப்பிடத்துக்கு சென்றாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. துவாபர யுகத்தின் இறுதியில் நாகலோகத்தில் 1000 தலைகளினுடைய ஆதிசேஷன் என்னும் நாகஅரசனுக்கும் அவனுடைய மனைவி சுமதி என்பவளுக்கும் பிறந்தவள் நாககன்னி என்பவள். அவள் பல கலைகளையும் கற்றறிந்தவர்களாக வளர்ந்து வரும் காலத்தில் நாககன்னியானவள், நான் அரிய தவம் செய்ய விருப்பம் கொண்டுள்ளேன், அதன் பின்னரே நான் தகுந்த அரசனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள். கிழத்வாரத்தின் வழியாக பூமிக்கு வந்த நாககன்னிகை திருவுருள் துணையால் திருப்புக்குடியூர் அவிநாசி காசிகங்கை கோபத்தின் வழியாக வந்து சேர்ந்தாள். அவிநாசியப்பரை தரிசித்து விட்டு வணங்கி அங்கேயே தங்கி இறைவனை வழிபட்டு வந்தாள். இந்த தவத்தை 21 மாதம் செய்து வருவேன் என்று உறுதி கொண்டாள். இதனிடையே அரிதூஜன் என்ற அரசன், பல கலைகளையும் அறிந்தவன், துறவு பூண்டு தவம் செய்யும் எண்ணத்துடன் பல ஆறுகளிலும் நீராடி பல சிவஸ்தலங்களையும் தரிசித்து வரலானான். அப்பொழுது அகத்திய முனிவரை தரிசிக்கும்போது அவர் திருப்புக்குடியூர் அவிநாசியை சென்று அடைந்து வணங்கினால் அநேக சித்திகளை பெற்று இறுதியில் முக்தியையும் பெறலாம் என்றார். அரிதூஜ மன்னனும் பலரை விசாரித்தபடியாக விரைந்து வந்து திருப்புக்குழு அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது நாககன்னிகையை அங்கு கண்டபொழுது அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். தவக்கோலம் பூண்ட இவளிடம் நாம் மேலும் பேசக்கூடாது என்று தன்னை திருத்திக் கொண்ட அந்த அரசன் சுவாமியை தன்னிதை அடைந்து மனமுருகி துதித்து நின்றான். அப்பொழுது நாககன்னிகையினுடைய விரதமும் பூர்த்தியாயிற்று. அப்பொழுது பெருமான் சிவலிங்கத்திலிருந்து தோன்றி இருவரையும் நோக்கி, நீங்கள் இருவரும் கிழத்வாரத்தின் வழியாக நாகலோகம் சென்று ஆதிசேஷனுக்கு முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் இங்கே வாருங்கள் என்று அருள் செய்து மறைந்தார். அதன்படி கிழத்வாரம் சென்று இருவரும் ஆதிசேஷனுக்கு முன் மனம் செய்து கொண்டு அங்கு 8 நாட்கள் இருந்துவிட்டு 9வது நாள் இந்த திருமணத்தை கூட்டுவித்த அவிநாசியப்பருடைய திருத்தலத்தை மீண்டும் அடைய வேண்டும் என்று எண்ணினார்கள். மறுநாள் கண்விழித்து பார்த்தால் திருப்புக்குடியூர் தலத்தில் இருப்பதை கண்டார்கள். இறைவனை பூஜித்துவிட்டு பல வகையான ரத்னாபரணங்களையும் செய்து வைத்தார்கள். அவிநாசி அப்பருடைய சன்னதிக்கு வடகிழக்கில் நாககன்னிகை தீர்த்தம் என்று ஒன்று உண்டாக்கி பல அந்தணர்களை குடியேற்றி ஆதரித்து இறைவருக்கு சித்திரை திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி வைத்தார்கள். இறுதியில் அவிநாசி பெருமானோட திருவடி சேர்ந்து பேரின்பமுற்றார்கள் என்று ஒரு வரலாறு பரபுராணத்தில் குறிப்பிடப்படுகின்றது. மேருவின் தென்புறம் மாளவ தேசத்தில் வியாதன் என்ற ஒரு வேடர் தலைவன் இருந்தான். அவன் மூன்று பெண்களை மணந்திருந்தான். இம்மூவரும் புத்திரப்பேரின்றி இருந்தார்கள். பல தலங்களையும் அவன் தரிசித்துக் கொண்டு வேடர் கூட்டத்தோடு வரும்பொழுது நாரத முனிவரை கண்டான். அப்பொழுது அவர் அவனது ஊர்பிறப்பை பற்றியும் அதில் அவன் செய்த தவறுகளை பற்றியும் விளக்கிவிட்டு, இதற்கு தீர்வாக நீ தெற்கில் சென்று திருப்புக்குடியூர் தரிசித்தால் அங்கு அவிநாசியப்பருடைய அருளால் நன்மை பெறுவாள் என்று அருள் செய்தார். அதேபோல அவனும் அவிநாசியப்பருடைய ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து 10 பசுக்களை வைத்து அவற்றின் பாலை கறந்து பங்குனி அமாவாசை முதற்கொண்டு பெருமானுக்கு காலை அன்பகல் மாலை ஆகிய மூன்று காலங்களிலும் அபிஷேகம் செய்து கொண்டு காய் கனிகிழங்குகளை உண்டு ஒரு மாதம் உபவாசத்தோடு சித்திரை மாத அமாவாசை என்று அந்த 10 பசுக்களையும் அந்தணர்களுக்கு தானம் அளித்தால் வேண்டிய வரம் பெறலாம் என்று சொல்லிவிட்டு அவர் கைரியை நோக்கி சென்றார். நாரதருடைய வழிகாட்டுதலின்படி அவிநாசி தலத்தை வந்தடைந்தான் வேட மன்னன். அவர் கூறியவாறே பசுக்களை பாதுகாத்து வந்தான். அவற்றின் பாலால் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண செய்தான். பெருமானை துதித்து அடியனுக்கு நல்ல புதவனை அளித்துள்ளல் வேண்டும் என்று வேண்டினான். ஒரு நாள் இரவு யாதனுடைய கனவில் பெருமான் தோன்றி, நீ இதற்காக வருத்தப்பட வேண்டாம், உனது மூன்று மனைவிமார்களும் மூன்று புதல்வர்களை பெற நாம் உனக்கு வரம் தந்தோம். அவர்களுக்கு காலகண்டன், விடகண்டன், நீலகண்டன் என்று பெயரிடுவாயாக என்று அருள் செய்தார். அதேபோல அம்மூன்று மனைவியர்களும் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். குழந்தைகள் மூன்றும் தக்க வயதில் பல கலைகளை கற்று பிறகு தகுந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு வேடன் அரசுரிமையும் வழங்கினான். அதன் பிறகு எல்லாவற்றையும் துறந்து நகரத்திற்கு வெளியே சென்று மீண்டும் அவிநாசி தலத்தை வந்து அடைந்தான். சிவனடியார்களுடைய பாதத்தூளிகள் பெற்ற இந்த அவிநாசி திருத்தலத்தை அங்க பிரதர்ஷனம் செய்து கொண்டு மகாமண்டபத்துக்குள் சென்று வாரணாசி குழுந்தாக திகழ்ந்த பெருமானை பல பலவாக துதி செய்து ஆனந்த கூத்தாடினான். அவ்வாறு 3 ஆண்டுகள் செய்து வரலானான். தைப்பூச விழாவாகிய நாளில் பெருமானுக்கு 5 இதழ்களை கொண்ட வில்வங்களால் அர்ச்சனை செய்வித்து தரிசித்தான். விஷவாகன காட்சியில் சிவபெருமானை தரிசித்துக் கொண்டு பக்தி பெருக்கால் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் உடனே செல்லும்பொழுது சோர்வடைந்து திருவீதியிலே விழுந்து இறைவன் திருவடியின் நிலை அடைந்து விட்டான். அதனை கண்ட தேவர்கள் மலர் மாறி விழுந்தார்கள். இவ்வாறு அந்த வேடன் நற்கதி பெற்ற வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. இதே போல சங்ககண்ணன் என்ற ஒரு வேடனுடைய பக்தியையும் அவன் நற்கதி பெற்றதையும் இன்னொரு படலம் குறிப்பிடுகின்றது. கோட தேசத்தில் உள்ள ஒரு நகரத்தில் ஹரித கோத்திரத்தில் வந்த ஒரு ஏழை பிராமணன் தனது பிதிர் சிராதத்துக்காக வைத்திருந்த அரிசி, பயிறு, காய், கிழங்கு முதலிய பொருள்களை மற்றொருவன் திருடி கொண்டு போய் தனது விருப்பத்திற்கேற்ப அவற்றை செலவு செய்ததை அறிந்தான். இவன் முன் செய்த குற்றங்களுக்கு இவனது பகைவர்கள் இவனை வாளால் வெட்ட விட்டுண்டே இருந்தான். அவன் உயிரை யமதூரர்கள் கொண்டு போய் நரகக் குழியில் தள்ளி வைத்தார்கள். அதனால் இவன் மீண்டும் வேடர் குலத்தில் ஒரு மகனாக பிறக்க செய்தார்கள். அவனுக்கு சங்ககண்ணன் என்ற பெயரிட்டு அழைத்தார்கள். அவன் பாவமே வடிவம் கொண்டவனாக, உயிர்களை வதைப்பவனாக இளமை முதலே இருந்து வந்தான். காட்டு வழிகளில் சந்தித்துக் கொண்டு வழிப்பறி செய்து வந்தான். காசி யாத்திரை செய்து வந்த ஒரு பிராமணனின் கைப்பொருளை பறித்துக் கொண்டு அவனை கொன்றான். ஒரு நாள் காசி கங்கை நீர் நிரம்பிய சொம்புகளை காவடியில் கட்டிக்கொண்டு தோழி சுமந்து வரும் கூட்டத்தாரில் பிரிந்து ஒரு வயோதிக பிராமணன் தனியே வரும்போது அவனை வழிமறித்து அடித்து காவடி முதலிய பொருள்களை பறித்துக் கொண்டு காட்டுக்குள் ஓடி அங்கு உணவு இருந்தபோது தாகம் தாங்க முடியாமல் காவடியில் உள்ள கங்கை நீரை தாகம் தணிவதற்காக குடித்தான். பிறகு யாத்திரை செய்வோர் யாரும் இல்லாமையால் சங்ககண்ணன் தேவாலயங்களில் சுவாமியின் திருவாபரணங்களை திருடும் கொடிய எண்ணத்தோடு காவியுடை தரித்து விபூதிருத்ராட்சம் அணிந்து காவடி தூக்கிக் கொண்டு கங்கா தீர்த்தத்தோடு செல்பவர்களோடும் கூடி காஞ்சிபுரம் உள்ள தலங்களுக்கு சென்றான். ஆங்காங்கே திருவாபரணங்களை சங்ககண்ணனால் களவாட முடியவில்லை. பிறகு பவானி நதியால் சூழப்பட்ட வடபரிசாரம் என்ற பகுதியில் உள்ள பல தலங்களையும் திருமுருகன் பூண்டி என்ற தலத்தையும் கடந்து திருப்புக்குடி அவிநாசிக்கு வந்து சேர்ந்தான். அப்போது அந்த பாதகன் அன்பர்கள் பெருமானுடைய பெருமைகளை பலவாறு பேசுவதை கேட்டான். அவர்கள் கொண்டு வந்த கங்கா தீர்த்த அபிஷேகத்தை கண்ணுற்றான். இங்கே திருடுவதற்கு என்ன இருக்கிறது என்று கருதலாயினான். சுவாமிக்கு சாத்திய ரத்னாபரணங்களை திருட எண்ணினான். அங்கு இரவு காலத்தில் தங்கிவிட்டு விடீர் காலத்தில் ஐராவதத்துறையில் மூழ்கி விபூதி தரித்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்பவர்களோடு சென்றான். அங்கு சாத்தப்பட்டிருந்த திருவாபரணங்களை கண்டான். ஆடகல்லானுடைய தூக்கிய திருவடியில் அணிவிக்கப்பெற்றிருந்த நாகரத்ன கற்களை பதித்திருந்த ஒரு பொற்சிலம்பை கவர எண்ணினான். ஆனால் சமயம் வாய்க்காமல் போனவே வில்வ மரத்தடியில் வேறு ஒன்றும் செய்ய முடியாதவனாகி அடலானுடைய திருவடியையும் அதில் அணிய பெற்றிருந்த சிலம்பையும் இடைவிடாடு நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம் அவிநாசியில் திருவாதிரை நாள். பெருமானை தரிசிப்பதற்காக முனிவர் கூட்டங்களோடு விஸ்வாமித்திரர், வாமதேவர், கோதமர், சௌனகர், கண்வர் ஆகிய ரிஷிகள் அங்கு வந்து நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை தரிசித்துவிட்டு பஞ்ச வில்வ மரத்தடியில் வந்து மௌனமாக பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சங்ககண்ணனுடைய மனத்தில் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிவதைக் கண்டு பலவாறு துதித்தார்கள். அவனுடைய பழைய நிலையையும் உணர்ந்தார்கள். இது அவிநாசி தலம் அல்லவா? இவனை பரிசுத்தம் அடை செய்வது பெருமானுடைய கருணை அல்லவா என்று ஆச்சரியம் கொண்டார்கள். சங்ககண்ணனும் இத்தனை நாட்களாக சதா நினைத்துக் கொண்டிருந்த கொடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்க பெற்றவனாக விளங்கினான். இவ்வாறு 5 நாட்களும் சிலம்பை திருட முடியாமல் இருந்தும் அந்த தலத்திலேயே சுற்றி கொண்டிருந்தான். இறுதியில் ஒரு நாள் மாலை அவன் உயிர் துறந்தான். அப்போது சிவகணங்கள் அவனை கைலைக்கு விமானத்தை ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அங்கு தேவ வாத்தியங்கள் முழங்கலாயின. ஹரஹர என்ற ஒலியும் கேட்டது. பெருமானும் அவனை நோக்கி புன்முறுவல் செய்தார். தேவர்கள் இது என்ன ஆச்சரியம் என்று வினவினார்கள். அப்பொழுது இங்கு கங்கா தீர்த்தத்தை குடித்தபடியாலும் அவிநாசி தலத்தை அடைந்தபடியாலும் எமது திருவடி சிலம்பை இடையறாத சிந்தையில் கொண்டபடியாலும் திருவாதிரை நாள் வில்வ மரத்தடியில் இருந்து விஸ்வாமித்திரர் போன்ற தபசிகளைக் கண்டு வணங்கியபடியாலும் புனிதமடைந்து விட்டான். இவனுக்கு சாமீப பதவியை அளித்தோம் என்று பெருமான் கூறினார். அவனும் சாமியை பதவி கொண்டு சிவகணங்களோடு அமர்ந்திருந்தான் என்று தலபுராணம் கூறுகிறது.